ஓம் சாந்தி. இன்றைய முரளி 2/5/2014. இன்றைய முரளியில் தந்தை கூறுகிறார், இனிய குழந்தைகளே, நல்ல அல்லது தூய்மையான பார்வை, சிவில் ஆய் கொடுப்பதற்காக தந்தை இங்கு வந்திருக்கின்றார். அதாவது நம்மளுடைய பார்வையை தூய்மையான தெய்வீக தன்மை நிறைந்த பார்வையாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கிறது. அது எப்படி நம்முடைய பார்வையை வந்து தூய்மையாக நல்லதாக உயர்ந்ததாக ஆக்குகின்றார்? ஞானத்தின் அடிப்படையில் நம்முடைய நெற்றிக்கண் ஞான கண்ணு திறக்கிறார். அதுதான் 3வது கண் என்று சொல்லுவாங்க. நெற்றி நடுவே ஒரு கண் இருக்கிறதா பக்தி மார்க்கத்தில் படங்களில் கூட காட்டுவாங்க. அதாவது சங்கர் ரூபத்தில் இருக்கக்கூடிய அவரை வந்து சிவன் என்று சொல்லுவாங்க. அவர் நெத்தியில் எப்பயும் 3வது கண்ணு காட்டுவாங்க. ஆகையால் இந்த கண்கள் ஒருபோதும் கெட்டதாக ஆகக்கூடாது. எப்போ இந்த பௌதிக கண்கள் கெட்டதாக ஆகிறதுன்னா, நம்முடைய ஞானக்கண், ஆத்மா கண், அதாவது 3வது கண்ணாகிய நம்முடைய அறிவுக்கண் மூடிக்கொள்ளும் போது நம்முடைய பௌதிக புலன்கள் வந்து தவறான செயல்களை செய்கின்றன, அதாவது கிரிமினலாக ஆகிறது என்று சொல்கிறார். அதனால் இன்றைக்கி முக்கியமாக தந்தை நம்முடைய அறிவுக்கண் அல்லது 3வது கண், நெற்றிக்கண் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆத்மீய விழிப்புணர்ச்சியை நாம் பெறும்போது தெய்வீக தன்மை அடைவோம், நம்ம பார்வையெல்லாம் தூய்மையாயிடும், திருஷ்டியெல்லாம் தூய்மையாயிடும் என்று சொல்கிறார். கேள்வி, எண்ணற்ற சன்னியாசிகளாகிய உங்களுக்கு தந்தை எந்த ஒரு சிறுமத்தை கொடுக்கின்றார்? எண்ணற்ற சன்னியாசியாகட்டும், முற்றும் துறந்த முனிவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இந்த பந்த பாசங்களெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் அன்போடு இருப்போம். எல்லாரையும் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். ஆனால் மற்றபடி பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். அதை தான் வந்து எல்லையற்ற சன்னியாசி போன்றது என்று சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தை தந்தை கொடுக்குறார்? இந்த நேரத்தில் பற்றற்ற நிலையில், அதாவது வனப்பிரஸ்த நிதியில் இருக்கக்கூடிய நாம் எந்த மாதிரியான சிறுமத்தை கடைப்பிடிக்கிறதுனால இந்த நிலையை அடைய முடியும் என்று கேட்குறார். தந்தையின் சிறுமத்து என்னவெனில், நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியின் யுகத்தை துண்டித்து சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். அதாவது இந்த கலியுகத்தை நினைக்காதீங்க என்று சொல்கிறார். கலியுகத்தில் எல்லாரும் சக்தியற்ற நிலை. அவங்களை நினச்சிங்கன்னா உங்களுக்கு சக்தி அதிகமாகுமா அல்லது குறைஞ்சு போகும்? குறைஞ்சு தான் போகும். அவர் தந்தை சொல்றாரு, இல்லறத்தில் இருந்தாலும் நரகத்தை புத்தியினால் தியாகம் செய்து விடுங்கள். அதை பற்றி நினைக்காதீங்க. நரகம் பழைய உலகமாகும். நீங்கள் புத்தியினால் பழைய உலகை மறக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட வீட்டை மறந்து மற்றொரு இடத்துக்கு சென்று விட வேண்டும் என்பது கிடையாது. இப்போ இருக்கிற வீடு வாசல் குடும்பத்திலலாம் வெறுக்குட்டு வேறொரு இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி இல்லை. சன்னியாசிகள் செய்கிறாங்க இல்லையா, குடும்பத்தை விட்டு போயிட்டு காட்டிலையும் போய் ஆசிரமங்களை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் யார் பார்க்குறது? அவங்க தந்தை சொல்கிறாரு, கடமையிலே செய்து கொண்டு நீங்கள் குடும்பத்தோடு இருங்க. ஆனால் என்ன நினைவு செய்யுங்க, உங்களுடைய எல்லையற்றது எல்லையற்ற வைராக்கியமாகும் என்று சொல்கிறார். நம்மளது எல்லையற்ற வைராக்கியம், முழு உலகத்தை துறக்கிறோம், வீடு வாசலில் துறக்கிறது இல்லை. இப்போது உங்களுக்கு மனப்பிரஸ்த நிலையாகும், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். ஏனென்றால் எல்லாருமே இந்த உலகத்துலேருந்து வாபஸ் ஆகிக்கிட்டு விட்டுட்டு ஆத்மலோகத்துக்கு போக வேண்டிய நேரம். அனைத்தையும் விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். இதுதான் உண்மை. இது நம்ம மனசார நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு எந்த ஒரு பட்டுதலையும் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். இது சிவபகவானின் மகா வாக்கியம் என்று தான் சொல்லப்படுகிறது. இது பிரம்மாவின் மகா வாக்கியம் என்று சொல்வது கிடையாது. ஏனென்றால் இந்த மகா வாக்கியத்தை சொன்னது அந்த சாட்சாத் பரமாத்மாவே ஆகும். அவர்தான் பதித்தமானவர்களை, அதாவது அவருக்கு பேர் பதித்த பாவனர். அதாவது பதித்தமானவர்களை பாவனம் செய்கின்றார். அவர் ஒருத்தராக தான் அதை செய்ய முடியும். அதுவும் ஞானத்தின் அடிப்படையில் செய்கிறார். பாவனம் என்று சொன்னால் தூய்மையாகிறது என்று சொல்கிறார். இது பரமாத்மா சொல்கிற மகா வாக்கியம், சுருஷனுடைய மகா வாக்கியம் என்று சொல்ல முடியாது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேஜில் வந்து அதை வச்சு கூட நீங்கள் திருமூர்த்தி படம் அதில் தெரியும், அதை வச்சு கூட ஞானத்தை நீங்கள் கொடுக்க முடியும் என்று சொல்கிறாரு. அதே நேரத்தில் எப்போ வந்து நம்ம பேஜ் போட்டிருக்கோம் அந்த பேஜை வச்சே நம்ம வந்து எல்லா பாடத்தை கொடுத்துட முடியும். அதில் திருமூர்த்தி சிவபெருமானுடைய ரூபமே இருக்கிறது. அவர் எப்படி வந்து இந்த உலகத்தில் அமைதி சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் என்பதை பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல விதமான புத்தியை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. சிலர் தந்தையை கண்டறிஞ்சு கொள்கிறாங்க, எளிதாக கண்டிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் இறைவனை பற்றி அறியாமல் என்னென்னமோ நினச்சி கொண்டு பேசிக்கொண்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தந்தை சொல்கிறாரு, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன நினைவு செய்யுங்க, வேறு எந்தலையும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீங்க என்று சொல்கிறார். உண்மையில் உண்மையான சத்குரு தன் பரமாத்மா நமக்கு இருக்கிறார். அவர் கொடுக்கும் கட்டளையே முழுமையாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லைங்களா. இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது எல்லாருடைய புத்தியும் காட்ரிட்ஜ் லாக் போட்டிருக்கு, அதாவது கல் புத்தியாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான லாக், அதாவது பூட்டு என்று சொன்னால் காட்ரிட்ஜ் லாக், அதை திறக்க முடியாது, டபுள் லாக்காக இருக்கும். அதுபோல் மாயை வந்து பூட்டு போட்டுருது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாமே போயிடுது. இப்போ நாம் வந்து ஞானத்தை படித்து மற்றவனுக்கும் போதிக்க வேண்டும். குமார் குமாரிகளும் நிறைய இருக்கிறீங்க, ஆனால் எங்கே கட்ட பாரு வருது, அங்கே வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த முகம் மூடிய போட்டுக்கிறாங்க, அதாவது கவர் பண்ணிக்கிறாங்க. ஏனென்றால் அசுரமானத்தனமான பார்வையெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக அந்த மாதிரி செய்கிறாங்க பௌதிகமாக. ஆனால் இந்த மாதிரி ஒரு திரைசீலிங் அங்கே சத்தியத்தில் இருக்குமா, இருக்காது இல்லைங்களா. அங்கே எல்லாருக்குமே அந்த விகாரமான சிந்தனை இல்லை, விகாரங்களே அறவே இல்லாத உலகம் சொர்க்கம். அப்படிப்பட்ட நிலையை நாம் இப்போ அடைய வேண்டும் என்று சொல்கிறார். எப்போ எங்கே வந்து பரமாத்மா வராரோ அந்த இடம் வந்து அழியாத தேசமாக இருக்கும் என்று சொல்கிறார். அதனால தான் பாருங்க, சொர்க்கத்தில் தான் வந்து சத்தியத்தில் தான் நிறைய இந்த தெய்வங்களுடைய மெமோரியல் நினைவாற்றம் இருக்கின்றது. நம்ம செய்த சேவைக்கான பலனை அவங்க கொடுக்குறாங்க, பெருக்கிறாங்க, பெருக்கியும் கொள்ளுகின்றார். நாம் வந்து எப்படி இந்த இது வந்து இல்லற பாதை என்பது குறிக்கிறதுனா பிரம்மா சரஸ்வதி. அதனால் பிரம்மா வந்து அப்பா, சரஸ்வதி மகளாக இருக்கிறார். அங்கே எப்படி எந்த நிலையில் லட்சுமி நாராயணாக இருந்து பிறகு இந்த நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவுக்கு நம்ம பாசிட்டிவாக பாசிட்டிவாக அச்சீவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளலாம். இதே நேரத்தில் யாருமே வந்து நமக்கு முக்தி முக்தி அளிக்க முடியாது என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து ஒரு நிறுத்தலில் வந்துடுறோம். அதை நாம் திரும்பவும் வந்து அதை நன்றாக கற்று சேர வேண்டும் என்று சொல்கிறாங்க. யாருமே வந்து கடைசி நேரத்தில் தான் அந்த அறிவுக்கு கொடுக்க போகிறோம், யார் முதல் ரெண்டாவது தான் வந்தாங்க. நாம் வந்து நம்ம உறுதியாக்கி கொண்டு இந்த முக்தி ஜீவனத்தை அடையிறதுக்கு பயிற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன பருவத்தில் உலக சின்ன குழந்தையாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி பேப்டிசம்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க, அந்த பூணூல் போடுவாங்க, ஒரு செரமணி செய்வாங்க, பேர் சுட்டுவலா அப்படின்னு அந்த மாதிரிலாம் செய்து அந்த நினைவார்த்தம் அவங்களுக்குள்ளால கொண்டு வரணும். தந்தையினுடைய நினைவார்த்தம் அதான் மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் தீஸ் ஏதிஸ்ட் அந்த ரெண்டு வார்த்தைகள், நாஸ்திகர்கள் ஆஸ்திகள், அதை பற்றி தந்தை விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தெய்வீக தன்மைகள் கொண்டவங்க தான் வந்து ஆஸ்திகர்கள். ஏனென்றால் அவங்கள்ட்ட நற்பண்புகள்லாம் இருக்குது, எப்படி அதை மற்றவங்களுக்கு விளக்கி செல்வது என்ற பற்றி சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் இன்னும் பக்தியிலேயே சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க, சிலர் வந்து சில நேரங்களில் உறுதியாக இல்லை. ஒற்றுமை வந்து நமக்குள்ளார வரணும் என்று தந்தை சொல்கிறார். இந்த நேரத்தில் எப்போ வந்து நம்ம இந்த ஞான செல்வத்தை பெறுகிறோமோ அப்போது எல்லா செல்வமும் நம்மளை தேடி வரும் என்று சொல்கிறார். அது அடிப்படையில் தந்தை என்ன சொல்கிறார், நாம் நம்முடைய நமக்குள்ளாக இருக்கக்கூடிய திவ்ய குணங்களை தாரணம் செய்ய வேண்டும், முதல் வந்து பார்க்க வேண்டும், பிறகு அதை எந்த ஒரு நற்குணங்களிலையோ அதை நமக்குள்ளார நிரப்பிக்கொள்ள வேண்டும். இதுதான் யோகம்னு சொல்வது. தத்துவத்தில் நம்ம அந்த யோக நிலையில் இருக்கும்போது ஆத்மாவுக்கு எல்லா வசதிகளும் செய்ய அனுபவம் செய்வதற்காக பெரிய அதாவது பல முயற்சிகளை செய்கிறாங்க. பெரிய ஒரு கூட்டத்தை போட்டு அதில் பரமாத்மாவுடைய அறிமுகத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. அப்போ ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையான உணர்வோடு சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆத்மாவில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக நாம் வந்து எல்லையற்ற சன்னியாசிகள், எல்லையற்ற துறவிகள் என்றெல்லாம் சொல்கிறாரு. ஏனென்றால் நம்ம இந்த ஒரு பௌதிக நிலையிலான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலை, ஆன்மீக ரீதியில் நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆக இது வந்து ஞான செல்வம், ஞான செல்வத்தை எவ்வளவுக்கு நாங்கள் கிரகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கப்படும் என்று சொல்கிறார். ஆக பரமாத்மா தான் வந்து இந்த உலகத்தை சத்தியப்பிரதமாக ஆக்க முடியும், வேறு யாராலையும் முடியாது. ஏனென்றால் அதாவது தந்தை ஒருத்தருக்கு தான் அந்த பவர் இருக்குது, அந்த சக்தி இருக்குது, எல்லாத்தையும் தூய்மையாக ஆக்கிறதுக்கான சக்தி. அதனால நம்ம வந்து ஒரு தீஸ் அதாவது இறை நம்பிக்கை இருக்கிறவராக ஆகி மற்றவங்களையும் அந்த மாதிரி ஆக்க வேண்டும் என்று சொல்கின்றார். நம்ம வந்து இந்த தெய்வீக தன் பண்புகளை நமக்குள்ளார வளர்க்க வேண்டும் என்பது முக்கியமாக நமக்கு உணர்த்துறாரு. அதாவது சிவர் ஆய் என்று சொன்னால் நல்ல தூய்மையான பார்வை, அது எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு தாக்கமும் இருக்கும், திவ்ய குணங்கள் நிறைஞ்சிருக்கும் என்று சொல்கிறார். அது இந்திய முரளியில் முக்கியமாக சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். அதாவது இன்றைக்கு முக்கியமாக பரமாத்மா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய பார்வையை சரியாக ஆக்க வேண்டும், தேக கவர்ச்சியில் எழுந்துடாதீங்க என்றெல்லாம் நம்ம உஷார்படுத்துகிறாரு. அங்க சிறுமத்தை அடிப்படையில் தான் நம்ம எல்லா விதமான பாக்கியத்தையும் பெறுகின்றோம். ஏன்னா சிறுமத்தில் நமக்கு சக்தி கொடுக்குது இல்லைங்களா. அப்போ இந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம பலவற்றை சாதித்து கொள்கின்றோம். யோக சக்தினால் நம்ம இது எல்லாமும் சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே இன்றைய முரளியினுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்றால், சத்குரு தந்தையின் நினைவின் மூலம் புத்தியை சதா தூய்மையாக சதா சத்துவ பிரதானமாக ஆக்க வேண்டும். சத்துவ பிரதானமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அதனால் நம்ம இவ்வளோ யோகம்னா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சத்தியமானவர்களாக வேண்டும், போய் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது என்றுலாம் சொல்கிறார். ஆசிரியர்களாக ஆகி ஆசிரியர்களாக ஆகும் சேவை செய்ய வேண்டும். நாம் கடையில் அறிஞ்சிட்டோம், அதே மூலம் எல்லாருக்கும் அவன் எப்படி உணர்த்து சொல்வது என்பதை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும். இரண்டாவது, இப்போது வனப்பிடித்த நிலையில் நீதித்திரீர்கள், அதனால் எண்ணற்ற சன்னியாசிகள் ஆகி அவை இணையத்தில் அவை அனைத்திலும் புத்தின் யோகத்தை நீக்கிவிட வேண்டும். மன ப்ரொசஸ் இதிலே நம்ம இருப்போம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில். இந்த நேரத்தில் வந்து எல்லையற்ற சன்னியாசியாகி அனைத்திலும் புத்தி யோகத்தை நீக்கிவிட வேண்டும். நம்ம புத்தி எந்த பக்கமும் இருக்கப்படக்கூடாது, பாவனமாக வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களை தாரணம் செய்ய வேண்டும். கொஞ்சம் ஆனந்தான் நமக்கு தெய்வீக குணங்களை கொடுத்து அதை எப்படி நமக்குள்ளார அனுபவம் செய்வதுன்றது தெரிஞ்சுக்குவேன் விரும்புவாங்க. ஆக பாவனம் ஆக வேண்டும் என்றும் தெய்வீய குணங்களை தாரணையும் செய்ய வேண்டும், தூய்மையாக வேண்டும். அப்போ மற்ற சகோதரிகளும் அதாவது இந்த மாதிரி தெய்வீய குணங்களை தாரணை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். ஆசீர்வாதம் ஞான செல்வத்தின் மூலம் இயற்கையின் அனைத்து சாதனைகளையும் அடையக்கூடிய பத்மபதம்பதி ஆகுக. அதாவது ஒவ்வொரு அடியிலையும் என்ன மல்டி மில்லியனர் ஆக வேண்டும் என்று சொன்னார். ஞான செல்வத்தின் மூலம்தான் இந்த இயற்கை அனைத்து நமக்கு சேவை செய்கிறவங்களாக இருப்பாங்க என்று சொன்னார். ஞான செல்வமானது ஸ்தூல அதாவது பௌதிக செல்வத்தை தானாகவே பிரத்தியாக அடைய செய்கிறது. நம்ம அடையிறதுக்கு பௌதிக பொருட்கள்ல எல்லாம் பெற்று திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஞான செல்வத்தை ஆன்மீக ஞான செல்வத்தை நமக்குள்ளார பிரவேச்சு கொள்ள முடியும். எங்கு ஞானம் இருக்கின்றதோ அங்கு இயற்கை தானாகவே தாசியாக அதாவது ஒரு வேலைக்காரனாக ஆகிவிடுகிறது. ஞான செல்வத்தின் மூலம் இயற்கையின் அனைத்து சாதனங்களும் தானாகவே பிரத்தியாகி விடுகின்றது. ஆக ஞான செல்வம் எங்க இருக்குதோ அங்கு வந்து இயக்கின் அனைத்து சாதனங்களும் தானாகவே பிராப்தியாகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஞான செல்வம் அனைத்து செல்வங்களிலும் ராஜாவாக இருக்கிறது. எங்கு ராஜா இருக்கின்றாரோ அங்கு அனைத்து பொருட்களும் தானாகவே பிரப்தியாகிவிடும். இந்த ஞான செல்வம் தான் பத்மா பதம் பாக்கியசாலிகளாக உங்களை ஆக்குகின்றது. அதாவது இந்த நாம கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக ஆக்கக்கூடியது ஞான செல்வம் என்று சொல்றார். பரமாத்மா காரியம் மற்றும் ஸ்தூல காரியங்களில் தானாகவே வெற்றியடைய முடிகின்றது. எல்லா வகையிலும் நம்ம வெற்றியை குவிச்சு கொண்டிருப்போம். ஞான செல்வத்தின் அந்த அளவுக்கு சத்கதி இருக்கிறது. ஞானத்தை பெற்றிருக்கும் போது எல்லையற்ற சக்தியை நம்ம அனுபவிக்கணும். அதாவது பல பிறவிகளுக்கு ராஜயுகத்துக்கெல்லாம் ராஜாவாக அதாவது ராஜயுகத்தின வளர் வந்து கற்றுக்கொள்கிறாங்க. அதை வந்து செயல்படுத்தும் போது நம்ம அதன் சுரமாக இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் ராஜாவாக முடியும் என்று சொல்வார். ஸ்லோகம். ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் வெற்றி அடைபவன் என்ற இந்த ஆன்மீக போதை இருந்தால் மாயாஜி மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் வெற்றி அடைந்தவராக இருக்கிறேன். அதனால் இந்த ஆன்மீக போதை இருந்தால் எப்பயுமே வெற்றி அடைவென்ற அந்த போதை இருந்தால் மாயை எளிதாக வெற்றி கொள்ளலாம். மாயாஜித் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். முக்கியமாக நம்ம தந்தையின் மீது மூடு நம்பிக்கை வைத்து அவருடைய உதவி எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்தை அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.